بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் விடுமுறை தினத்தில் நாம் எமது காலத்தை நேரத்தை ஒதுக்கி மார்க்கத்தை கேட்பதற்காக இந்த இடத்தில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இதற்கு வாய்ப்பளித்த வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் மழை காலமாக இருந்தாலும், குளிர்காலமாக இருந்தாலும், சூடு காலமாக இருந்தாலும், தங்களது உடலை மறைக்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் அந்த உடம்பை எந்த அளவுக்கு மறைக்க வேண்டும் என்பதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் ஒரு மனிதன் தனிமையில் இருக்கின்றான் என்று சொன்னாலும் கூட அவன் தனது உடலை மறைத்துக் கொண்டுதான் இருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலே தனிமையில் இருந்தார்கள். வேறு எந்த மனிதர்களும் அவர்களுடன் இருக்கவில்லை. அப்படி இருந்தும் கூட அவர்கள் தங்களுடைய உடம்பை மறைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா ஸௌஆதிஹிமா. சூரத்துல் ஆராஃப் 27வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆதம் ஹவ்வா அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களது வெட்கஸ்தலங்களை அவர்களுக்கு காட்டுவதற்காக செய்தான் அவர்களது ஆடைகளை கலட்டினான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இப்லீஸ், அவனுடைய சந்ததியினர்கள் எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது சந்ததியினர்களையும் அவர்களது மர்மஸ்தலங்கள் வெளிப்பட வேண்டும் என்று ஆசை வைத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களது அழகான பகுதிகளை வெளிக்காட்டி அவர்களை பாவத்தில் இட்டு செல்ல வேண்டும் என்பது அந்த இப்லீஸுடைய நோக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னகும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா. ஆதமுடைய மக்களே, ஷைத்தான் உங்கள் பெற்றோர்களாகிய ஆதம் ஹவ்வா அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது வெட்கஸ்தலங்களை அவர்களுக்கு காட்டுவதற்காக அவர்களது ஆடைகளை களைந்து அவர்களை சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது போல் உங்களை அவன் குழப்பத்தில் ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சொல்கின்றான். எனவே ஆடையை கலட்டித்தான் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியேறினார்கள். எனவே எங்களுடைய உடல் உறுப்புகளை நாம் வெளிப்படுத்துவதன் மூலமாக, மறைவான பகுதிகளை நாம் வெளிப்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கு சில கட்டங்களில் தண்டனை கூட ஏற்படலாம் என்பது இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் இன்று சமகாலத்தில் பெண்கள் தங்களது முகத்தை மறைக்க வேண்டுமா அல்லது தேவையில்லையா என்ற இந்த கருத்து வேறுபாடு தமிழுலகத்தில் பரவிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சமீப காலத்தில் அவ்வாறு முகத்தை மறைப்பது ஹராம் என்று கூட சிலர் கூறியிருப்பது உங்களுக்கு தெரியாமல் இல்லை. எனவே இது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இது காற்று தீபோல் பரவி வருகிறது. எனவே அதற்கான ஒரு விளக்கம் வழங்க வேண்டும் என்று பலர் கேட்டுக்கொண்டதுக்கிணங்கதான் இந்த தலைப்பு இங்கே போடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் நாம் முக்கியமான நான்கு விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நான்கு விடயங்களில் நாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களை போட்டு பார்த்தால் அவர்களுடைய ஆதாரத்துக்கு எந்த விதமான உறுதிப்பாடும் கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு விடயத்தை சொன்னால் அதனை மறுப்பு இன்றி ஏற்றுக்கொள்வது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அது சாத்தியமா அல்லது சாத்தியமற்றதா என்பதையெல்லாம் ஒரு விசுவாசி சிந்திக்கக்கூடாது. அதே போன்று எமது வாழ்வில் அதனை நடைமுறைப்படுத்தலாமா, நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதா, இல்லை என்றால் நாம் அதனை மறுப்பது அல்லது அதற்கு வேறு விளக்கங்கள் கூறி மக்களை திசை திருப்புவது, இப்படிப்பட்ட பண்பு ஒரு விசுவாசியிடம் இருக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் சில சந்தர்ப்பங்களில் இந்த வணக்கத்தை செய்வதற்கு சிலருக்கு முடியாமல் இருக்கலாம். குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்கள் அனைத்தையும் அந்நிய நாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு அதனை நடைமுறைப்படுத்துவது சில சந்தர்ப்பங்களில் கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சட்டங்களை வகுத்தவன், மிக இரக்கமுள்ளவன். என்ன சொல்லுகின்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேலால் அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்றான். எனவே இஸ்லாமிய சட்டம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை எங்களுக்கு நிறைவேற்ற முடியாது என்று நாம் வைத்துக் கொள்வோம், அப்பொழுது அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். உதாரணமாக அல்லாஹ் திருமறையிலே களவெடுத்தவர்களின் கையை வெட்ட வேண்டும், அந்த சட்டத்தை யார் நிறைவேற்றவில்லையோ அவர்கள் காஃபிர்கள், நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இலங்கை, இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அந்த சட்டத்தை நிலைநாட்டுவது கிடையாது. எனவே அல்லாஹ்வின் கூற்று பிரகாரம் அவர்கள் நிராகரிப்பாளர்களா, காஃபிர்களாக ஆகிவிட்டார்களா என்று கேட்டால் இல்லை. ஏன், எங்களுக்கு அதனை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம், சக்தி, ஆற்றல் எங்களுக்கு இல்லை. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அதற்காக வேண்டி எங்களை மறுமையில் தண்டிக்க மாட்டான். இது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், முக்கியமான இரண்டு செய்திகள் இருக்கின்றன. ஒன்று இபாதாத், வணக்க வழிபாடுகள். இன்னொன்று இருக்கிறது ஆதாத், வளமைகள், நடைமுறைகள். இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மார்க்க சட்டங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே இபாதாத் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவனை நெருங்குவதற்காக, அல்லாஹ்விடம் நட்கூலியை பெற்றுக் கொள்வதற்காக சொல்லித்தந்த மார்க்க சட்ட திட்டங்கள், அது இபாதத். எனவே அதில் என்ன செய்யக்கூடாது, அதில் அனுமதியின்றி, அல்லாஹ் ரசூலுடைய அனுமதியின்றி நாம் ஒன்றை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அவ்வாறு செய்வது தடை, ஹராம். ஆதாத், வளமைகள், நடைமுறைகள் என்று சொன்னால் என்ன, நாம் வளமையாக எங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வரக்கூடிய உணவு வகைகள் இருக்கின்றன, குடிபானங்கள், எங்களுடைய வீடு வாசல்கள், எங்களுடைய ஆடைகள், எங்களுடைய வாகனங்கள், இதை பொறுத்தவரையில் தடை வந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு விரும்பிய பிரகாரம் நாம் அதை அனுபவிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல சின்ன கார் ஒன்று இருக்கு, அது 10,000, இன்னொரு இடத்துல இருக்கு 100,000 கார். இப்படியெல்லாம் என்ன, சிலருக்கு வீடு இருக்கிறது மண் வீடு, இன்னும் சிலருக்கு இருக்கிறது பெரிய வீடுகள், இப்படியெல்லாம் இருக்கின்றன. எனவே இதில் தடை வந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எனவே எங்களுடைய தலைப்புக்கு சம்பந்தமான ஒரு விடயம் என்ன, ஆடைகள். ஆடைகள் என்ன, வளமைகள், இபாதத்து கிடையாது. ஆனால் அதில் அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ கட்டளையிட்டால் ஒன்றில் அது வாஜிபாக மாறிவிடும் அல்லது சுன்னத்தாக மாறிவிடும். எனவே இந்த முகம் மூடுதல் என்ற அந்த சட்டம் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதா அல்லது அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை இருக்கிறதா என்பதை நாம் பின்னால் பார்ப்போம். மூன்றாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனை ஒரு புத்தகமாக அப்படியே கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கவில்லை. 23 ஆண்டு காலமாக அந்த குர்ஆன் இறங்கியது. எனவே அந்த குர்ஆனுடைய சூராக்களில் வசனங்களில் முந்தி இறங்கியது, பிந்தி இறங்கியது என்றெல்லாம் இருக்கின்றன. எனவே ஒரு சட்டம் முன்பு ஆகுமாக்கப்பட்டிருந்தால், பின்பு அது தடை செய்யப்பட்டிருந்தால், முன்பு ஆகுமாக்கப்பட்ட அந்த சட்டம் என்ன சட்டத்தில் நடைமுறையில் வராது. உதாரணத்துக்கு நாம் மதுபானம் இருக்கிறது, மதுபானம் ஆரம்பத்தில் ஹலாலாக இருந்தது, பின்பு அது தடை செய்யப்பட்டது. எனவே யாராவது ஒருவர் ஆகுமான காலத்தில் செய்த சில சம்பவங்களை எடுத்து, இதோ இந்த இடத்தில் மதுபானம் குடித்திருக்கின்றார்கள், அந்த சஹாபி மதுபானம் அருந்து இருக்கிறார், எனவே இது மதுபானம் அருந்துவதற்கு ஆதாரம் என்று சொன்னால் அவரை நாம் புத்திசாலி என்று சொல்ல மாட்டோம். அதே போன்றுதான் இந்த முகம் மூடக்கூடிய இந்த சம்பவத்திலும், முகம் மூடுவதற்கு இரண்டு கட்டங்கள். ஆரம்ப கட்டத்தில் முகம் திறந்துதான் இருந்தார்கள், பின்பு ஒரு கட்டத்தில் இரண்டாம் கட்டம் முகம் மூட வேண்டும் என்ற சட்டம். எனவே இந்த முகம் மூட வேண்டும் என்ற சட்டம் ஹிஜ்ரி எப்பொழுது கடமையாக்கப்பட்டது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஹிஜ்ரி 5 ஆண்டு இந்த முகம் மூட வேண்டும் என்ற சட்டம் கடமையாக்கப்படுகிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கின்றார்கள். அவர்களை திருமணம் செய்கின்ற பொழுது அவர்களது வயது 35. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை திருமணம் செய்கின்ற பொழுது அவர்களது வயது எத்தனை? 35. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஹிஜாபுடைய வசனங்கள் இறங்குகிறது. எனவே அதை வைத்து நாம் எப்படி ஹிஜ்ரி 5 என்று சொல்வது என்று நீங்கள் கேட்கலாம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்ததன் பின்னால் சுமார் 15 வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த 15 வருடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்த வருடங்கள் 5. எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மாநகரில் 10 வருடங்கள் வாழ்கின்றார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 20 மரணிக்கின்றார்கள். எனவே அதில் 10 கழித்தால் எஞ்சியிருப்பது இன்னும் 10 வருடங்கள். எனவே அவர்களுக்கு மேலதிகமாக 5 வருடங்கள் இருக்கின்றன. அந்த 5 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 வருடத்துக்குள் நுழைத்தால் எத்தனையில் திருமணம் முடித்திருக்கின்றார்கள்? ஹிஜ்ரி 5. எனவேதான் 10 வருடம் பூர்ணமாகின்றது. எனவே இந்த செய்திகள் அனைத்தும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஹிஜ்ரி 5 ஆண்டுதான் இந்த முகம் மூட வேண்டும் என்ற சட்டம் கடமையாக்கப்படுகிறது, இபாதத்தாக வணக்கமாக ஆக்கப்படுகிறது. இது மூன்றாவது அடிப்படை. நான்காவது அடிப்படை என்ன என்று சொன்னால், இந்த பெண்களை பல வகையாக நாம் பிரிக்கலாம். அதில் ஒன்று, அவர்களது வயதை வைத்து நாம் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சிறுமிகள், 2 வாலிப பெண்கள், 3 வயோதிப பெண்கள். அதே போன்று இன்னும் ஒரு அடிப்படையில் அவர்களை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று சுதந்திரமான பெண்கள், அடிமை பெண்கள் என்று 2 பிரிக்கலாம். மார்க்கத்தை வைத்து அவர்களை 2 வகையாக பிரிக்கலாம், முஸ்லிமான பெண்கள், காஃபிரான பெண்கள் என்று 2 வகையாக நாம் பிரிக்கலாம். எனவே இந்த பெண்களுடைய வகைகளை சரியாக அறிந்து வைக்காதவர்கள் ஒரு சட்டம் சொல்லப்பட்டால் அந்த சட்டத்தை எல்லா பெண்களுக்கும் பொதுவாக சொல்லிவிடுவார்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? குழப்பம் ஏற்படும். அடிமை பெண்களுக்கு சில சட்டங்கள் இருக்கின்றன, காஃபிரான பெண்களுக்கு சில சட்டங்கள் இருக்கின்றன, வயோதிப பெண்களுக்கு சில சட்டங்கள் இருக்கின்றன. எனவே எல்லா சட்டத்தையும் எல்லோருக்கும் பொதுவானதாக சொல்லுகின்ற பொழுது மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படும். எனவே அப்படித்தான் இந்த ஹிஜாபுடைய விடயத்திலும் குழப்பங்கள் நடைபெற்று வந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது சொன்ன இந்த நான்கு அடிப்படைகளையும் நீங்கள் மனதில் நல்ல முறையில் பதிவு செய்து கொண்டால் நாம் சொல்லக்கூடிய ஆதாரங்களை அந்த நாலு சட்டத்திற்குள்ளும் போட்டு உங்களுக்கு அலசி எடுக்கலாம். அப்பொழுது இந்த சட்டங்கள் உண்மையிலேயே ஹிஜாப், அதாவது ஹிஜாப் கடமையாக்கப்படுவதற்கு முன்னுள்ள சட்டங்களா அல்லது பின்னால் உள்ள சட்டங்களா என்பதை நீங்கள் தெளிவுபெற்றுக் கொள்வீர்கள். அதற்கு முன்னால் சிலருக்கு ஒரு சந்தேகம், முகம் மூடப்பட்ட ஒரு ஆடை இஸ்லாத்தில் இருக்கிறதா? இல்லை என்றதுனால தானே ஹராம் என்று சொல்லியிருக்காங்க, அப்படித்தானே? எனவே இஸ்லாத்தில் அப்படி ஒரு ஆடை இருக்கிறதா என்று கேட்டால், புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செல்கின்றார்கள். இது ஹிஜ்ரி 6 ஆண்டு நடைபெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது ஒரு இடத்தில் தங்க வேண்டி ஏற்பட்டது, தங்கினார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வெளிவாசல் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வெளியில் சென்றார்கள். சென்றுவிட்டு திரும்பி வந்தார்கள். இதனை சஹாபாக்களும் பார்த்தார்கள். மறுபடி அவர்களுடைய கழுத்தணி காணாமல் போய்விட்டது என்று அதனை தேடுவதற்காக திரும்பி சென்றார்கள். அவர்கள் வருவதற்கிடையில் அவர்களை சுமந்து வந்த அந்த ஹௌதஜை எடுத்துக்கொண்டு சஹாபாக்களும் சென்று விட்டார்கள். ஏன் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் மெல்லிய பெண்ணாக இருந்தார்கள். பாரம்பளங்கள் தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள். எனவே இந்த யுத்தத்துக்கு பின்னால், படைக்கு பின்னால் ஒருவர் கண்காணித்து கொண்டு வருவார். அப்படி வருவதற்கு சஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய சஹாபியை விட்டிருந்தார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதே இடத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். காரணம் யாரும் கிடையாது, எங்கும் போய்விட்டோம் என்று சொன்னாலும் பின்பு தேடி வந்தால் நம்மை கண்டுபிடிக்க முடியாது என்பதற்காக அதே இடத்தில் இருந்தார்கள். இப்பொழுது இந்த சஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய சஹாபி வருகிறார். இது பெரிய நீண்ட ஹதீஸ், புகாரியில் பதிவாகியுள்ளது. ஹதீஸ் இலக்கம் 4141. இதில் எங்களுக்கு தேவையான பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் தங்கியிருந்த இடத்துக்கு அருகில் அவர் காலையில் வந்தார். நல்லா விளங்குவேன், காலையில் வந்தார். அவர் அங்கே தூங்கிக் கொண்டிருந்த ஒரு கருப்பு உருவத்தை என்னை பார்த்தார். பார்த்தவுடன் ஃபர்தாவுடைய சட்டம் இறங்குவதற்கு முன்னால் அவர் என்னை பார்த்திருக்கிறார். எனவே என்னை பார்த்ததும் அவர் அடையாளம் புரிந்து கொண்டார். என்ன சொன்னார்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறும் சப்தத்தை கேட்டு நான் கண் விழித்தேன். உடனே என் முகத்திரையை எடுத்து என் முகத்தை மூடிக்கொண்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே முகத்தை மூடி ஆடை அணிந்திருக்கின்றார்கள் அந்த காலத்தில் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இது புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த அரபு வார்த்தை என்னன்னு சொன்னா ஃபஹம்மர்து வஜஹி பிஜில்பாபி என்று தான் வருகிறது. இரண்டாவது ஆதாரம் என்னவென்று சொன்னால், அது புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், ஹதீஸ் இலக்கம் 1838. அந்த ஹதீஸில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நீயத்து வைத்தவர்களுக்கு சில சட்டங்களை வகுத்திருக்கின்றார்கள், சில தடைகளை விதித்திருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான், பெண்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்யக்கூடாது? முகம், அந்த கண்களை திறந்த முகமூடி அணியக்கூடாது. அதே போன்று கிலவுஸ்கள், கையுறைகள் அணியக்கூடாது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். எனவே கண்ணை மாத்திரம் திறந்து முகமூடி அணியக்கூடிய பெண்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆடை அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமின் போது அதனை தடுத்திருக்கின்றார்கள். அதற்கு சொல்லுகின்றார்கள், அது தடை கட்டாயம் என்பதை காட்டுவதற்காக நபி அவர்கள் அப்படி செய்தார்களாம். அது இஹ்ராம் அணிவதற்கு முன்னாலே ஹராமம், அதை உறுதிப்படுத்துவதற்காக நபி அவர்கள் அவ்வாறு சொன்னார்களாம் என்று ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். அன்பின் சகோதரர்களே, ஆண்களாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைத்த ஆடைகள் அணியக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் இஹ்ராமுக்கு முன்னால் ஹராமா இருந்துச்சா? இல்லை, ஹலாலானதைத்தான் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், இஹ்ராமுடைய நியத்து வைத்தால் கூடாது என்று சொன்னார்கள். அதே போன்று அந்த காலத்தில் இருந்த பெண்கள் கண்ணை மாத்திரம் திறந்து முகமூடி அணிந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆடை அந்த காலத்தில் இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த இரண்டு ஹதீஸும் தெளிவான ஆதாரம். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், இன்னும் சிலருக்கு இந்த பெண்கள் கருப்பு கலரில் உடுப்பதை தாங்க முடியவில்லை. அதற்கு சில விளக்கங்கள் சொல்லுகின்றார்கள், அதனால் இப்பொழுது பெரிய நோய்கள் எல்லாம் ஏற்படுகிறது அப்படி என்று யாரு கண்டுபிடித்த என்று தெரியாது அவர்களாக சொல்லுகின்றார்கள். எனவே இந்த கருப்பு கலர் சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபா பெண்மணிகள் அணிந்திருக்கின்றார்களா என்று அதையும் பார்ப்போம். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், மேலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸில் என்ன வருகிறது, கருப்பு உருவத்தை கண்டார்கள். இப்ப இதுக்கு சொல்லுவாங்க அது இருளில கண்டிருப்பார்கள். அந்த ஹதீஸ் எப்படி வருகிறது, காலையில் வந்து வந்தார்கள், காலையில் என்னிடம் வந்து சேர்ந்தார்கள், கருப்பு உருவத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் கருப்பு கலரில் அந்த ஆடையை அணிந்திருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் என்ன என்று சொன்னால், அபூதாவுதில் பதிவாகியுள்ள ஹதீஸ், ஹதீஸ் இலக்கம் 4101. அந்த ஹதீஸிலே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது சூரத்துல் அஹ்சாபில், உங்களுடைய முந்தானைகளை நீங்கள் உங்களுக்கு முன்னால் போட்டுக்கொள்ளுங்கள் என்ற வசனம் இறங்கிய பின்பு அன்சாரி கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்மணிகள் அவர்கள் தலையில் அணிந்திருந்த அந்த கருப்பு ஆடையின் காரணத்தினால் காகங்களை போன்று அவர்கள் காட்சியளித்தார்கள் என்று அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. எனவே கருப்பு நிறத்தில் ஆடை அணிந்திருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம். அதை வேணும் என்று சொன்னால் கேட்கக்கூடியவர்கள் சொல்லலாம், அதில் ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார், அப்துல்லா இபின் உஸ்மான் இபின் ஹுசைம் என்று சொல்லக்கூடியவர். இவர் பலமானவரா பலவீனமானவரா என்ற கருத்து வேறுபாடு அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அதிகமானவர்கள் நம்பகமானவர் என்று சொல்லுகின்றார்கள், சிலர் பலவீனமானவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி சொன்னால் இதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்றால், ஹதீஸ்களை அறிஞர்கள் ஒரு தீர்வெடுத்து அவர் ஏற்க தகுதியானவர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸ் ஹசனான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹதீஸ். அது மாத்திரமில்லாமல் அந்த சஹாபிக்கு புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலும் அறிவிப்புகள் இருக்கின்றன. எனவே கருப்பு கலருக்கு ஆதாரம் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஏன் கருப்பு கலரை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த கருப்பு கலரில் தான் அலங்காரத்தை வெளிப்படுத்த முடியாது. ஏனைய கலர்களில் அலங்காரங்கள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பெண்களாக என்ன செய்தார்கள், அந்த கருப்பு கலரை தெரிவு செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட சஹாபா பெண்மணிகள் அணிந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் அதை பற்றி எந்த குறையும் சொல்லவில்லை. எனவே கருப்பு கலர் அணிவதற்கும் கூட என்ன ஆதாரம் இருக்கிறது. மூன்றாவதாக நாம் வருவோம், ஹிஜாபுடைய இந்த முகத்தை மூட வேண்டும் என்பதற்குரிய சட்டம் என்ன இஸ்லாத்தின் பார்வையில், வாஜிபா அல்லது சுன்னத்தா அல்லது ஹராமா என்று கேட்டால், இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் குர்ஆன் ஹதீஸில் முகத்தை மூட வேண்டும் என்பதற்கு ஒரு இரு ஆதாரங்கள் இல்லை, பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி முகத்தை மூடுவதற்கு ஆதாரம் இல்லை என்று சொன்னார்கள் என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம். எனவே அதையும் நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். அதற்கு முன்னால் குர்ஆனிலிருந்து முகத்தை மூடுவதற்குரிய ஆதாரங்கள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அஹ்சாப் 53வது வசனத்தில், இது நீண்ட வசனம், அதில் நான் தேவையான பகுதியை சொல்லிவிட்டு பின்னால் உங்களுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது நான் அதனை தொடர்ந்து சொல்லுகின்றேன். அந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபிமார்களின் மனைவிமார்களை பார்த்து என்ன சொல்லுகின்றான், வைதா ஸஅல்துமு ஹுன்ன மதான், அந்த பெண்களிடம் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கேட்டால், ஃபஸ்அலு ஹுன்ன மின் வராய் ஹிஜாப், திரைக்கு பின்னால் இருந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, தாலிக அத்ஹரு லிகுலூபிக்கும், அது உங்களுடைய உள்ளங்களுக்கு உங்களுடைய உள்ளங்களுக்கும், அவர்களது உள்ளங்களுக்கும் அது மிக தூய்மையாக இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே இதில் திரைக்கு பின்னால் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மறைவாக இருக்க வேண்டும் என்ற என்ன ஒரு சட்டம் இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது ஆதாரம் என்ன என்று சொன்னால், அதே சூராவில் 59வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹன் நபி, நபியே, குல்லி அஸ்வாஜிக், உனது மனைவிமார்களுக்கும் உனது பெண் மக்களுக்கும் விசுவாசிகளின் பெண்களுக்கும் நீர் சொல்லுவீராக, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்களது அதாவது மேலாடையை முகத்துக்கு முன்னால் போட்டுக்கொள்ளட்டும், தொங்க விடட்டும், தாலிக அதுனா அன் யுஃரஃப்ன, அது அவர்கள் அறியப்படுவதற்கும், ஃபலா யுஸைன், தீங்கிழைக்கப்படாமல் இருப்பதற்கும் மிகவும் பொருத்தமாக அமையும். வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் அளவற்ற அருளாளன் மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இந்த வசனத்தில் பாருங்கள், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்ன, என்ன கட்டளை. எனவே ஆடையை நாம் சொல்லுகின்ற பொழுது நடைமுறை வழக்கம் என்று சொன்னோம், அதில் வேண்டிய பிரகாரம் நாம் அணிந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையிட்டால் ஒன்றில் வாஜிபாக இருக்கும் அல்லது சுன்னத்தாக இருக்கும். எனவே இந்த வசனத்தில் குல் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். குல் என்றால் நீ சொல்லுவீராக, கட்டளை. எனவே கட்டளை சொல்லப்பட்டால் என்ன, வாஜிபு அல்லது சுன்னத்து, இரண்டில் ஒன்று. நாம் பிறகு பார்ப்போம் அது வாஜிபா சுன்னத்தான். இது இரண்டாவது ஆதாரம். மூன்றாவது ஆதாரம் என்ன என்று சொன்னால், சூரத்து நூர் 60வது வசனம். அந்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வயோதிப பெண்களுக்கு ஒரு சட்டத்தை சொல்லுகிறான். வல் கவாஇது மினன் நிசா இல்லாத்தீ லா யர்ஜூன நிகாஹன், திருமணத்தில் ஆசை இல்லாத வயோதிப பெண்களுக்கு, ஃபலைஸ அலைஹின்ன ஜுனாஹுன் அன் யதஅன தியாபஹுன்ன, அவர்களது மேலாடையை அவர்கள் கலட்டி வைப்பதில் அவர்களுக்கு குற்றம் கிடையாது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு, ஗ைர முதபர்ரிஜாதின் பிஸீனா, அலங்காரத்தை வெளிப்படுத்தாத நிலையில் அவர்கள் மேலாடையை கலட்டி வைப்பதில் குற்றம் கிடையாது. இருந்தாலும் அவர்களுடைய பேணுதலுக்காக அவர்கள் மறைத்துக் கொள்வது நல்லம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதில் என்ன விளங்குது, வயோதிப பெண்களாக இருந்தால் அவர்கள் முகத்தை மறைக்க தேவையில்லை. அப்ப யாராவது கேட்கலாம், இதுக்கு எங்க இருக்கு முகத்தை மறைக்க என்று சொல்லி என்று சொன்னா, இது நானாகவோ நீங்களாகவோ கண்டுபிடித்த ஒரு சட்டம் கிடையாது. இந்த குர்ஆன் வசனத்தை முதல் முதல் அமல் செய்தவர்கள் சஹாபாக்கள். எனவே சஹாபாக்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் எங்களை போன்று பார்க்காமல் சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெண்மணிகள் எதனை அணிந்திருந்தார்களோ அதை பார்த்து சொன்னவர்கள். எனவே பார்த்து சொன்னவர்களுக்கும் பார்க்காமல் சொன்னவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அன்பின் சகோதரர்களே, ஒரு உலக விடயமாக இருந்தால், விஞ்ஞானமாக இருந்தால் நாங்கள் கண்டுபிடிக்கலாம், அதில் பிரச்சனை கிடையாது. முகம் மூட வேண்டுமா இல்லையா என்ற வசனங்களை சொன்னவர்களே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து எங்களுக்கு கொண்டு தந்தவர்களே அந்த சஹாபாக்கள். அவர்கள்தான் வயோதிப பெண்கள் முகத்தை மூட தேவையில்லை என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் வாலிப பெண்கள் என்ன செய்ய வேண்டும், முகத்தை மூட வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்திலே ஆதாரம் இருக்கிறது. இது இல்லாமல் இன்னும் சில வசனங்கள் இருக்கின்றன, நேரம் இல்லாத காரணத்தினால் நாம் அதை விட்டு விடுவோம். அது இல்லாமல் இப்பொழுது நாம் ஹதீஸின் பக்கம் செல்வோம். அப்படி சென்றோம் என்று சொன்னால், புகாரியில் பதிவாகியுள்ள ஹதீஸ் 6749, 4303, 2745, 2053, 2533, 7182, இந்த ஹதீஸ் எல்லாம் ஒரே செய்தியை சொல்லுகிறது. என்ன செய்தி என்று சொன்னால், ஒரு பையன் யாருக்கு சொந்தம் என்ற கருத்து வேறுபாடு இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் நடைபெறுகிறது. அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தீர்ப்பு கேட்டு வருகின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சாடையெல்லாம் பார்த்துவிட்டு இன்னாளுக்கு தான் அவர் சொந்தம் என்று தீர்ப்பு வழங்குகின்றார்கள். அவர் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த தீர்ப்பை வழங்கிவிட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், இஹ்தஜிபி மின்ஹு யா சௌதா, சௌதாவே அவரிலிருந்து உன்னை மறைத்துக்கொள். நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், கட்டளையிடுகின்றார்கள். எனவே கட்டளையிட்டால் என்ன, ஒன்றில் வாஜிபு அல்லது சுன்னத்து. இப்ப சிலர் சொல்லலாம், இது சவுதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மாத்திரம் தானே நபி அவர்கள் சொன்னார்கள் என்று இப்படி சட்டங்களை நாம் எடுத்துக்கொண்டு போனோம் என்று சொன்னால் நிறைய சட்டங்கள் தள்ளுபடியாகும். ஒரு விடயம். இரண்டாவது, அஹ்மத், திருமிதி, நசாயி போன்ற கிரந்தங்களில் பதிவாகியுள்ள ஹதீஸ், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னமா கௌலி லிம்ரஅத்தின் வாஹிதா கௌலி லிமிஅத்திம்ரஅத்தின், நான் ஒரு பெண்ணுக்கு சட்டம் சொல்வது 100 பெண்களுக்கு சட்டம் சொல்வது போன்று. ஒரு ஆளுக்கு சொன்னால் எல்லாருக்கும் தான் அந்த சட்டம் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாத்திரம் சொல்லியிருந்தால், சௌதாவே இது உனக்கு மாத்திரம் சொந்தமான சட்டம் என்று சொல்லியிருக்க வேண்டும், அல்லது என்னுடைய மனைவிமார்களுக்கு மாத்திரம் சொந்தமான சட்டம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சட்டங்களை சொல்லுகின்ற பொழுது சில சஹாபாக்களுக்கு இது உனக்கு மாத்திரம் சொந்தமானது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அப்படி சொன்னால் மற்றவர்கள் எடுக்க முடியாது. எனவே இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொல்லவில்லை. எனவே ஒரு பெண்ணுக்கு சொன்னால் 100 பெண்ணுக்கு சொல்வது போல் எல்லா பெண்களும் அந்த சட்டத்தை எடுத்து நடக்க வேண்டும். அடுத்ததாக, இப்னு ஹுசைமா ஹாக்கிம் போன்ற நூலிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், அஸ்மா பின்த் அபிபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாம் இஹ்ராம் அணிவதற்கு முன்னால், இஹ்ராமுடைய நியத்து வைப்பதற்கு முன்னால் எங்களுடைய தலையை நாம் வாரிக்கொள்வோம். எங்களுக்கு முன்னால் ஆண்கள் நடமாடினால் எங்களுடைய முகங்களை நாம் மூடிக்கொள்வோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அல்லாதவர்களும் முகத்தை மூடி இருக்கின்றார்கள் என்பதற்கு இது தெளிவான ஆதாரம். இது ஹதீஸில் இரண்டாவது ஆதாரம். ஹதீஸில் மூன்றாவது ஆதாரம் என்ன தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யாராவது பெருமைக்காக கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிவார் என்று சொன்னால் அவரை அல்லாஹ் மர்ம நாளையில் பார்க்கவே மாட்டான். இப்படி சொன்ன பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், நபி அவர்களே, பெண்களுடைய ஆடையின் கடைசி பகுதியின் நிலை என்ன? அப்படி என்றால் ஒரு விஷயம் விளங்குது. அந்த கரண்டை காலுக்கு மேலே உடுக்க வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு சொன்ன உடனே பெண்களுக்கு விளங்கி நாம மறைச்சித்தானோ இருக்கிறோம், அப்ப அவங்கட நிலம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் ஒரு சான் கீழே என்ன மேலதிகமாக விடுவார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்களே, பெண்களின் கால்பாதம் விளங்குமே. அப்படியா? அப்படி என்று சொன்னால் ஒரு முளம் நீட்டத்துக்கு அவர்கள் விடுவார்கள். இதுல முளம் சான் நமக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுடைய கேள்வி என்ன? பெண்களுடைய கால்பாதம் விளங்குகிறது. நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மறைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லுகின்றார்கள். எனவே கால்பாதம் மறைக்க வேண்டுமா இல்லையா பெண்களுடைய? எனவே கால்பாதம் மறைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கின்ற பொழுது காலை பார்ப்பது கிடையாது, முதலாவது முகத்தை தான் பார்ப்பது. எனவே காலையே மறை, கால் பாதத்தையே மறைக்க வேண்டும் என்று சொன்னால் இதன் மூலமாக என்ன விளங்குகின்றோம்? முகத்தை கட்டாயமாக மறைக்க வேண்டும் என்பதை நாம் விளங்குகின்றோம். அது இல்லாமல் இந்த முகம் இருக்கல்லவா, இந்த முகத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு நாம் இன்ஷாஅல்லாஹ் இஷா தொழுது விட்டு அதற்கு பின்னால் என்ன செய்வோம், அடுத்த அமர்வில் நாம் சில விஷயங்களை பேசுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முகம் இருக்கல்லவா, ஒரு மனிதனுடைய உடலிலே மிகச் சிறப்பான உறுப்பு அது. எந்த உறுப்பு? முகம். அப்படித்தானே? ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் பேசுவதற்காக செல்லுகிறார். அங்கு சென்று உங்களோட கையை கொஞ்சம் காட்டுங்க, உங்களோட காலை கொஞ்சம் காட்டுங்க, இப்படியெல்லாம் கேட்பது கிடையாது. அவர் என்ன செய்வார்? போய் பெண்ணுடைய முகத்தை தான் பார்ப்பார். அதிலிருந்து என்ன விளங்குது? முகம்தான் ஈர்ப்பு தன்மைக்குரியது. அதுக்கு ஆதாரம் இருக்கு, இப்ப நாம சொல்லுவோம். அடுத்தது, அந்த முகத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அதுல நெற்றி இருக்கு, இரண்டு கண்கள் இருக்கு, மூக்கு இருக்கு, உதடு இருக்கு, இந்த புருவம் இருக்கிறது, பற்கள் இருக்கிறது, நாடி இருக்கிறது, இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் என்ன? அந்த முகம். புலவர்கள் கூட ஒரு பெண்ணை, அதாவது புகழ்ந்து கூறுகின்ற பொழுது பல உறுப்புகளை புகழ்வது போல் என்ன செய்வார்கள், முகத்தையும் புகழ்ந்து கூறுவார்கள். இது அரபி புலவர்களிடத்தில் நிறைய இருக்கி அதுக்கு ஆதாரம் எல்லாம் இருக்கிறது. எனவே இந்த முகம் என்பது நிறைய உறுப்புகளை உள்ளடக்கியது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வுதுவுடைய ஃபர்லுகளை சொல்லுகின்ற பொழுது முதலாவது உறுப்பு எதை தெரியுமா சொல்றான், ஃபஹ்ஸிலு வுஜூஹகும், உங்களது முகங்களை நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள். மற்ற உறுப்புகளை சொல்லவில்லை, தலை தான் பெஸ்ட்டுக்கு இருக்கு, தலைக்கு போறது தானே முகம். அல்லாஹ் தலையை சொல்லல, முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான். எனவே முகம் வந்து மிகச் சிறப்பான உறுப்பு என்பதற்கு ஹதீஸ்ல இப்ப ஆதாரத்தை பாருங்க என்னன்னு சொன்னா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருக்கின்றார்கள். வாகனத்தில் பின்னுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னுக்கு இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹுசைம் அல்லது ஹுஷ்அம் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஃபத்வா கேட்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார்கள். அவர்கள் முகத்தை திறந்த நிலையில் வருகின்றார்கள். சில ஹதீஸ்களில் இந்த சந்தர்ப்பத்தில் ஃபதுல் இப்னு அப்பாஸ் நபி அவர்களுக்கு பின்னுக்கு இருக்கிறார்கள். அவர் முகத்தை பார்த்த உடனே ஒரு கவர்ச்சி ஒன்று வந்துட்டு அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் உருக்கமாக பார்க்கிறார் அந்த பெண்ணை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி அப்படி என்ன செய்தார்கள், பார்வை அப்படி அவரை கண்ணத்தை திருப்பி விட்டார்கள், பார்க்க வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி, இவர்கள் ஒரு வணக்கத்தில் இருக்கின்றார்கள். ஒரு சங்கைக்குரிய நாள், சங்கைக்குரிய மாதம், சங்கைக்குரிய இடத்தில் இருக்கிறார். அதுபோன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார், சும்மாவும் இருக்கவில்லை, இஹ்ராம் அணிந்த நிலையில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு அப்படிப்பட்ட நபியுடைய பாடசாலையில் பயிற்சி பெற்று இவ்வளவு இபாதத்துக்கு மத்தியில் இருக்கின்ற பொழுதே அழகான முகத்தை கண்டவுடனே அந்த அழகு அவரை ஈர்த்ததென்று சொன்னால், இபாதத்தும் இல்லாமல் பாதையில் சுற்றி கொண்டு பொம்பளைக்கு மத்தியில் சுத்தக்கூடிய ஆளுக்கு ஆசை வராதா, வருமா வராதா? எனவே முகத்தில் ஈர்ப்பு தன்மை இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் முழு ஆதாரம். எனவே அவருக்கு அவரை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு சூழல் வந்தது. அதனால் தான் அந்த சஹாபி அந்த பெண்ணை அழகாக பார்த்தார். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஹாபிக்கு, அதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நபி அவர்கள் ஃபத்வா சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், அப்படி என்ன நிறைய பேர் இருப்பாங்க அப்படிதானே, அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த பெண்மணி வருகிறார். மற்ற சஹாபாக்கள் யாரும் பார்த்ததாக எந்த ஹதீஸிலும் வரவில்லை. சுபஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய நல்ல தன்மை என்ன தெரியுமா, பெண்களை கண்டா பணியை பார்த்துக்குவாங்க. இன்றைக்கு அரபிகள்ட்ட நிறைய பேருக்கிட்ட இருக்கு, பெண்கள் பக்கத்தில் போகும் பொழுது என்ன செய்வாங்க, அப்படி சைடில் பார்த்து போயிடுவாங்க. எங்கடாக்கல்ல இந்தியா இலங்கை சகோதரர்கள் வேணா கொஞ்சம் நின்று பார்த்து என்ன செய்ய சோமா இருக்கிறீங்களா, எப்போ வந்தீங்க, நீங்கள் எப்படி ரைட்டு போவாங்க, அங்கே சுகமும் இல்லை என்ன நோயும் இல்லை, யாருக்கிட்ட அரபிகள்கிட்ட மா சலாமான்ட்டு போய்கொண்டே இருப்பாங்க. அவங்களோட உண்மையாக நெருங்கிய உறவினர்களாக இருந்தால் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே முகம் என்பது ஈர்க்கப்படக்கூடிய ஒரு உறுப்பு, உடல்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான உறுப்பு. காலை மறைக்க வேண்டும் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை நல்லா திறந்து காட்டி கொண்டு போங்க என்று சொல்லுவாங்களா, நிச்சயமாக சொல்ல மாட்டார்கள். எனவே நாம் சொன்ன ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து முகத்தை மறைக்க வேண்டும் என்று சொன்ன ஆதாரங்களுக்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் என்ன, அதற்கான பதில்கள் என்ன என்ற செய்தியையும் நாம் இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.